முடிவுக்கான அடையாளம் என்ன கேட்டாங்க நாம பார்த்து அந்த மூன்று கேள்விகளுக்கு அடுத்து பதில் கொடுக்க போது எப்படி ஒரு 2000 வருஷத்து சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமா அவர் சொன்னார். அது இல்லாத சரித்திரம் அதே வேளையில உண்மையான சபையினுடைய சரித்திரத்தையும் அவர் சொன்னார் என்று நாம பார்த்தோம். அநேக விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற காரியங்களா இருந்தாலும் வால்யூம் ஸ்டடி என்ற கோணத்தில் அவைகளை நாம பார்த்தோம். முதல் வருஷத்திலிருந்து 22 வருஷங்கள் வரைக்கும் நாம போன வரை பார்த்தோம். சோ இப்பொழுது நாம 23வது வருஷத்துல தொடங்கி நாம பார்க்கணும். 31வது வருஷம் வரைக்கும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது மத்தேயு 23வது வருஷத்திலிருந்து 31வது வருஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு இந்த வாரியத்துல சகோதரர் கொடுத்திருக்கிறார். நாம புரிந்து கொண்டு அதை தேவ திட்டத்தோடு இசைந்து புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். இப்ப ஒருவர் வாசிக்கிறோம்.
அப்பொழுது இடத்துல இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாவிடம் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ளத்திருப்புகளும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கேள்வி ஒருவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வசிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அதோ வராதரிசி இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள். இதோ அதை வீட்டுக் கொள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கும் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வாழ்க்கையும் இருக்கும். பின்னர் எங்கேயோ அங்கே கழுவுகள் வந்து கூடும். அந்நாட்டுத்திரம் முடித்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாத இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் கற்பிக்கப்படும். அப்பொழுது அவனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டிருப்பார்கள். வலுவாய் குறிக்கும் எக்கால சட்டத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் நான்கு திசைகளிலும் இருந்து கூப்பி சேர்ப்பார்கள்.
எப்படி சுவிசேஷத்தின் ஆரம்ப நாட்கள்ல அவர்களிடத்துல வந்து அவருடைய 2வது மகரை அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போற காரியங்களை இன்னும் சம்பவிக்கணும் என்ற எதிர்பார்ப்புல அவங்க வந்து கேட்கிறார். இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? நீங்க சொல்லுங்க, இந்த ஆலயம் அழிந்து போகிறது, உங்களுடைய வருகை, உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படலாம் எப்போ நடக்கும் என்று அவர்கள் கேட்கும்போது அவர்கள் ரொம்ப சீக்கிரமா அது சம்பவிக்கும் என்கிற எதிர்பார்ப்புல கேள்விகளை கேட்பதை கற்றே சுப்பிட்டு அந்த மூன்று முக்கியமான கேள்விகளுக்கு பதில் அளித்து அதனோட அந்த முதலாம் வருகைக்கும் சொல்லுகிற அடையாளங்கள் நிறைவேறி 2வது வருகையில் அவர் வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுக்கும் இடையில ஒரு கிட்டத்தட்ட 1800 மேல வருஷங்கள் கடந்து செல்லும் என்பதை அந்த பதில அவர் ரொம்ப தெளிவா அங்கு சொல்லியிருக்கார். சோ அந்த பதில் ஆரம்பிக்கும் போது ஆரம்ப நாட்டில் கலகத்தங்கள் எழுதி அநேகர் வசிப்பாங்க என்று சொன்னார். அது எப்படி கத்திரேசு அவருக்கு பின்னாக அது ஒரு சில ஆட்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 கலகத்தங்கள் கிட்ட நிறைவேற்றி காண்பித்திருக்கார் என்று அதுக்கு பின்பு சுருக்கமா ஒரு 1800 உலக வரலாறு மற்றும் உண்மையான சபையினுடைய வரலாறு உலகத்தில் யுத்தங்கள் செய்தி கொலை நோயின் முறை எல்லாரும் ஜனத்துக்கு விரோதமாக எதிர்ப்பான 2000 வருஷத்துல அதெல்லாம் சொல்லிட்டு அதே கால பகுதியில உண்மையான சபையாக உங்களை என்னாகணும் ஒப்புக் கொடுப்பாங்க.
இது வரைக்கும் நாம முடிச்சு
அது யூத யுகத்தின் அறுவடை மற்றும் அந்த தேவைக்கு வந்த அழிவுக்கும் குறிக்கும். ஆனா ரொம்ப அருமையா சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை மற்றும் அப்ப வர மகா உபத்திரவத்தை அது குறிக்கும் என்று நாங்க பார்த்தோம். அப்படின்னா நீங்க பாமாக்குமார் ஒருக்கு பார்ப்பீங்க, பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிறத பார்க்கும் போதே நீங்க எருசலேம்ல இருந்து போங்க. அப்படின்னா இந்த கிறிஸ்தண்டத்துல இருக்கிற நீங்க அந்த கிறிஸ்தண்டத்துல இந்த பாலாக்கு மறுவருப்பு இருக்கிறத நீங்க பார்க்கும்போது அதனுடைய கால சமீபத்து இருக்கும் போது நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க. அந்த வாய்ப்பு வரும்போது வீட்டு மேல இருக்கிறவர்களா வாயில் இருக்கிறவங்க வேலை திரும்ப வேண்டாம். அப்படின்னா அது உங்களுக்கு எல்லாம் நாம பேசும் பேசி மகாபோத்திரம் வரைக்கும் அவர் சொல்லியிருந்ததை பார்க்கும். இப்ப தொடர்ந்து அந்த இடத்துல மறுபடியும் கேட்கிறையும் பண்ற நாங்க பிரச்சனையும் பண்ணுவோம். பண்ணும் போது ஆரம்பிக்கிறார் வசனம் 23. அவர்களும் கூட தங்களுடைய அந்த பிரிவுக்கு ஒரு மானசீகத்துல ஒரு இயக்கத்தையோ ஒரு சட்டத்தையோ ஒரு அமைப்பையோ கலந்து கொண்டு அவங்களுக்கு இருந்து தங்களுக்கு சட்டத்திட்டங்கள் வாங்கிக்கொண்டு அவங்க தலைமையில் சில செயல்படும் பொழுது பார்க்கும். இவ்விதமாக உருவாகிட கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவ பிரியர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட மாம்சத்தில் இருக்கக்கூடிய தலைகள் எல்லாம் கட்ட ஏற்கனவே ஸ்தானத்தில் எடுத்து செயல்படும் பொழுது அவைகளே கிறிஸ்துகளே
மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வைப்பு வைப்பும் பிரமாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வரிசையும் இருக்கும்.
26-27 வசனங்கள் பற்றி சொல்லும் போது சகோதரர் சகோதரிகள் இந்த பகுதியில அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள், இதோ அரண்மீதியக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். மின்னலிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று இந்த கடைசி நாட்டில் நடக்க போற விசேஷித்த வஞ்சனைகள் பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த வஞ்சனைகள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால நம்ம பார்க்கிறோம் சொல்றார். அது மாத்திரமல்ல திருநேயம் குறித்து அப்போது பௌர்ணம் கூட நம்ம எச்சரித்ததாக பிரதர் சொல்றாரு.
2 Thessalonians 10:11 அவர்கள் அன்பில்லாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியை பிரியப்படுகிற யாவரும் ஆக்கிரிக்குள்ளாகும் படித்து அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய மஞ்சத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
இந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது அவ்வளவு வித்தியாசமா சொல்றாரு. கொடிய வஞ்சி சொன்ன அதாவது கட்டில் இங்க பேசுற அதே வஞ்சகத்தை அப்போஸ்தலர் பவுல் கூட கிட்டத்தட்ட சொல்லுவதாக சொல்றாங்க. பாருங்க the great delusion வஞ்சகங்கள் delusion by Satan சாதாரண கொண்டு வரப்படுகிற வஞ்சகங்கள் are just before us. நம்ம தன்னுடன் இருக்கு is witness not only by our Lord's career but also by Apostle Paul. இதுக்கத்திலேயே மாத்திரம் சொல்லல Apostle Paul கூட சொல்லியிருக்காரு. அப்போ Paul சொல்லும்போது வேறு விதத்துல சொல்றாரு, தேவனே அவராரு, தேவனே அனுமதிக்கிறார், மூலமாக தேவன் பர்மிஷன் கொடுத்துறாரு. ரொம்ப என்ன சொல்றா ஸ்ட்ராங் டிசிஷன். ஆக்சுவலா இந்த வருஷம் பகுதிக்குரிய விளக்கம் கொடுத்ததுக்கு முன்னாடி அந்த வஞ்சகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பேராகிராஃப் சொல்லியிருக்கிறார். ரொம்ப பேராகிராஃப் கண்டிப்பா அந்த முக்கியத்துவம் அவர் கொடுத்ததுக்கு போது நம்ம கூட அந்த கொடுக்கணும். சோ அப்போ அந்த வஞ்சகம் பத்தி பேசும் போது அது இந்த கால பகுதியில் இருக்கும். நாம இருக்கிற உடனான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வஞ்சிக்கத்தக்கதாக ஒட்டிய வஞ்சகத்தை அந்த தேவன் வந்துட்டு அறிஞ்சிடுவார். எப்படி அருமை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த வஞ்சகம் எப்படியெல்லாம் இருக்கும்னு நமக்கு தெளிவா பிரச்சனத்துல சொல்லப்படல. ஒரு நாள் சொல்லியிருந்தா அந்த வஞ்சகம் நம்ம கிட்ட ஜெயிக்க முடியாது. அதனால ஏதோ அது சொல்லப்படாம பாருங்க, had it been foretold precisely what form this deception would take, this would have not hindered their deceptive power. ஒரு நாள் எதிரமான வஞ்சனை என்று சொல்லப்பட்டிருந்தா அந்த வஞ்சனைகளுடைய வல்லமை நம்மிடத்துல செயல்படாமல் போயிருக்கோம். ஆனா தேவனே அது சொல்லல என்று பார்க்கும் போது முழு அனுமதி இந்த வஞ்சனைக்கு நம்ம மீது அங்க இருக்கு சொல்லிட்டு God permits these deception. The very purpose of separating the whole from all others. தேவன் இந்த வஞ்சகத்தை எதிர்க்க அனுமதிக்கிறார். அந்த கடைசி நாட்கள் தான் இருக்கிற வஞ்சனை. அதாவது அந்த உண்மையிலேயே தேர்ந்து கொள்ளுகிறவர்கள் மற்ற எல்லாருக்கிட்ட இருந்தும் புதித்தடுக்க உடம்புங்கிறதுக்காகவே இந்த புதிய வஞ்சகத்தை அவர்கள் மேல அனுமதிச்சார். அண்ட் நியர்லி காரணம் இல்ல அனுமதிக்கப்படும் போது அந்த வஞ்சகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாறணும் காலப்படுவாங்க என்ற உத்தரவாதம் இருக்கு. மேல இருக்கு சொல்லிட்டு yes it is quite possible that some of these prior systems and delusions may come closest upon those possessing the largest degree of the light of present truth. adumilla inda vandanaiyil inda soranaiyil inda kudaiyadathil yaar mel oru varuvadhukku vaaiyirukna யார் வந்து இந்த தற்காலத்து சத்தியங்களை ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்களோ அவர்கள் மீது வருவதுக்கும் முக்கியமான கவனிச்சிருக்கணும். நம்மளுடைய அன்பில நம்ம மனையாவை பார்த்துக் கொள்வதற்கு which are not made merely for God, but that additionally we must transcribe, which it should produce.
அன்புல நம்மை நினைத்து
ஒரு நிலை காத்துக் கொள்வது அவசியம் என்று நீங்க சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல மற்ற விஷயங்கள் பற்றி பேசுறாரு. அதாவது 26 பாருங்க,
அதோ மனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால்
நம்பாதீர்கள். கடைசி காலத்தின் போது இரண்டாம் வழியில வருகிற காலமாக இருக்கிறதுனால அந்த இரண்டாம் வழியை குறித்து அந்த ஒரு வஞ்சனைகள் அப்போ இருக்கும். அந்த ரெண்டு கிளாஸ்லேயே இந்த வருஷம் அழகாக நம்ம செகண்ட் கமிங் கிளாஸ் நம்ம சொல்லுவோம். இதோ மனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நெக்ஸ்ட் அவருடைய வருகை அந்த மாதிரி ஒருத்தருக்கும் தனித்தனியா இருக்கும் என்று சொல்றேன். இது போன்ற வர்ஜனைகள் எல்லாம் வரும் என்று சொல்றாரு. இன்னைக்கு பேசுறதுல ரொம்ப அருமையாகவே அந்த நிறைவே இருக்குது. ஆனா நல்லா கேட்கிறார்,
முதலாம் வருகை ரொம்ப இனிமையா இருந்துச்சு. ரொம்ப
கிழக்கு அது கூட பிரதர் அழகா கிழக்குல தோன்றது, எந்த ரூமுக்குள்ளயும் தோன்றது இல்லை, எந்த ஊர்ல மாத்திரம் தோன்றது இல்லை, ஏதாவது எந்த ஒரு இடத்துல மாத்திரம் அது பொதுவா அந்த தோண்டி அது எப்படி எல்லா பக்கமும் பிரகாசிக்க செய்தோம் அது போலதான் கற்றையா இரண்டாம் வருகை வந்துட்டு அங்க இருக்கும் அந்த நீதியன் சூரியன் அதனுடைய சக்தியில் அந்த ஆரோக்கியம் இருக்கும். சோ இந்த மாதிரி இரண்டாம் வருகை குறிச்ச வஞ்சகங்கள் விசேஷமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது கூட அந்த வரும் என்று சொல்லிட்டு பாருங்க 26-27 வாசிக்கும். 28 நம்ம இப்ப பாக்க வேண்டாம்.
முடித்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரனை பொறாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் ரசிக்கப்படும்.
இந்த தீர்க்கதரிசனம் கண்டிப்பா நம்ம எல்லாம் படிப்போம். பொதுவா மேற்பார்த்த வருஷங்களுக்கெல்லாம் விழுப்பா சொல்லிடுவோம். இந்த பர்டிகுலர் அடையாளம் வரும்போது உண்மையிலேயே எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், இது எப்படி நாம பொறுத்திருந்து. ஆக்களின் உபகரணம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய புறாடு இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுந்தாட்டின் சத்துவங்கள் அச்சரிக்கப்படும். இது அந்த நாட்களின் உபகரணம் முடிந்த உடனே சொல்லும்போது எந்த உபகரணம் உபகரணம் என்று சொல்லும்போது ஒண்ணு நல்லா தெரியும் எப்போ மகா உபகரணம் தெரியும் அந்த நாட்களின் உபகரணம் முடிஞ்ச உடனே நான் ஒருவேளை அப்படி எடுத்தோம்னா இதுக்கு பின்னால கொண்டு வரணும் அது செட்டே ஆகாது. அப்போ இங்க அலாத பிரதர் அந்த அந்நாட்களின் உபத்திரவத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் எந்த நாட்கள் பத்தி வந்தது இந்த தீர்க்க தரிசனம் இப்போ வரைக்கும் எண்டு ஓகே பட் வெறும் என்னதான் ஆரம்பிச்சுமா இந்த சுவிசேஷ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பேசும்போது இந்த சுவிசேஷ யுகமே எப்படித்தான் இருக்குது ஒரு உபத்திரவம் நினைச்சுக்க எப்படி அதனால வாட்ச் சொல்லிக்கலாம். முக்கியமான வசனத்துல ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், உங்களை வந்து எல்லா மனுஷரே ஒப்பு கொடுப்பாங்க உபத்திரவம். உலகத்தின் மீது உபத்திரவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும், சபையின் மீது உபத்திரவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும். சோ அந்த நாட்களின் உபத்திரவங்கள்னா அப்புறம் பார்க்க பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. அந்த நாட்களின் உபத்திரவத்துக்கும் அந்த நாட்களுக்கு பின்பு வர உபத்திரவம் வித்தியாசம் நாம புரிஞ்சு வச்சுக்கணும். பியூட்டிஃபுல்லா அதான் சொல்ற அந்நாட்களின் உபத்திரவம் அப்படின்னா அந்த உபத்திரம் எப்ப நடந்துருக்கு நாலு நடந்துட்டு இருக்கும் போதே அந்த உபத்திரவம் போயிட்டு அந்த நாட்களின் உபத்திரவம் அந்த நாட்கள் அது ஆரம்பிச்சு வச்சிருக்கும் போதே அதுல என்ன நடந்துட்டு இருக்குது அந்த உபத்திரவங்கள் தான் சொல்றோம். அந்த நாட்களையும் உபத்திரவங்கள் என்ன நாட்கள் இந்த சுவிசேஷ யுகத்து கிட்டத்தட்ட முடியல அந்த வருது இன்னொரு உபத்திரம் மகா உபத்திரம் அதை பத்தி இங்க பேசவே இல்லை. மத்தையும் மார்க்கு எது பத்தி பேசுறாங்கன்னா அந்நாட்களின் உபத்திரவம் சுவிசேஷ யுகத்தின் உபத்திரவங்கள் முடிவுக்கு வரும்போது அப்படின்னு சில அடையாளங்களே அங்க சொல்றாங்க சரிங்களா. மறையு மற்றும் மார்க்கு இந்த தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுவிசேஷம் முழுக்க வர உபத்திரவங்களை குறிப்பிட்டு அதுக்கு பின் அடையாளம் வரும் சொல்றாங்க. அவர் ரெண்டு கோட் பண்ணும் போது இந்த உபத்திரம் நாட்களுக்கு பின்பு வர உபத்திரம் பத்தி தெளிவா லூக்கா சொல்றாங்க. வசனம் வாசிங்க இல்லையான வசனம் பகுதி லூக்கா 21-24-25
மத்தைய கருத்தினாலே விழுவார்கள், சகல புரஜாதிகளுக்குள்ளும் சிறைவத்து போவார்கள்.
இது வந்து சுவிசேஷத்தின் ஆரம்பம், யூத ஜனங்கள் நியாயத்திற்கப்படுறாங்க.
புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும்
அரசியன்
புரஜாதியாரால் முடித்து
அருமையா கொண்டவர்களின் போட்டி அவர்கள் சிறைபிடிக்கப்படுது யுகத்தின் ஆரம்பம் அந்த காலம் நிறைவடைந்து அந்த யுகத்தினரை கிட்டத்தட்ட முடிவு அந்த வரை கொண்டவர் வந்து தெரிவிப்பார்.
சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிக்கும் உண்டாகும்.
அந்த சுவிசேஷத்தின் முடிவு வரும்போது சூரியனு சந்திரனு நட்சத்திரத்துல அடையாளங்கள் தோணும், மத்தியும் அடையாளங்கள் பத்தி பேசிட்டு பின்னர் வர அந்த உபகரணம் தெளிவா சொல்றாரு. பிரச்சனை வாங்க
சமுத்திரமும் அழைப்பு
இல்ல, சூரியன் அடையாளம் தோன்றும் பின்னாங்க
பூமியின் மேல சகல ஜலங்களுக்கும் இருக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அயர்களும் முழக்கமாய் இருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து பாத்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இதயம் தோன்றும்.
தெளிவா லூகா சொல்லும் போது அவர்கள் பிடிக்கப்படாமல் சொல்லிட்டார். அந்த யூத யுக அவருடைய புரஜாதியார் காலம் முழு வரைக்கும் அப்படித்தான் இருப்பாங்க. புரஜாதியார் காலம் சொல்லும் போது 1914 இங்க வந்து அதுக்கப்புறம் புரஜாதியார் காலம் முடியும் போது வானத்துல சந்திரன்ல சூரியன்ல அடையாளங்கள் தோன்றும், அதுக்கு பின்னால உபத்திரம் வரும். அவர் பட்ட இந்த உபத்திரம் பத்தி பேசிடுறாரு. அந்த மக்கள் எப்படி கொடுக்கிறாருன்னா இங்கிருந்தே கொடுக்கிறாரு. அந்த நாட்களின் உபத்திரவங்கள் நிறைவேறின பின்பு அங்க சூரியனே சந்திரன்ல அடையாளம் போன்றோம் அப்படின்றாவும் அந்த ரெக்கார்டுக்கு அங்க வரும். இது மத்திய இருந்தா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அந்த நாட்களின் சொல்லும் போது அந்த சுவிசேஷம் தெரியும். சுவிசேஷம் தகச்சி ஒரு உபத்திரம் நிறைந்த காலம்தான். ஆரம்பத்துல ரோனால பாதிக்கப்பட்டாங்க, பின்பு போப்பு மார்க்கம் அதனால பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலத்துல மார்க்கம் எதிரே ஸ்திரீனால துன்பப்படுத்தப்பட்டு டேரக்டா இல்லாட்டி இன்டேரக்டா சொல்லணும்னா எதிரேனுடைய கணவர் ஆகாப்பு குறுகிய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அரசியல் சக்தியினால அவர்கள் பாதிக்கப்பட்டு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. 1760 வருஷம் அதாவது எப்ப வந்துச்சு அது முடிவுக்கு எப்ப வந்துச்சு உபதிரவம் வந்துச்சுன்னா அந்த டேட்ல நியூ இங்கிலாந்து மற்றும் மத்திய கிழக்கு இந்த மத்திய தேசங்கள்ல இந்த ஒரு இருள் வந்துச்சாமா. காலையில 10 மணிக்கே அந்த இருள் வந்திருக்கு. சூரியன் திடீர்னு அதனுடைய ஒளி கொடாமல் போக ஒரு நாமரம் இருட்டு அந்த பகுதியில் இருந்த ஜனங்கள் மீது அது வந்தது. அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரோட்ல நடக்கிறவங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன் முகத்தை கூட பார்க்க முடியாது, இல்லாட்டி பேப்பர் எடுத்து வாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு இருள் காலையில 10 மணிக்கு உண்மையான காரணத்தை அதெல்லாம் அவரோட உபத்திரவம் முடிவுக்கு வந்திருக்கிற அந்த காலப்பகுதியில இந்த லீலைன்ஸ் கூட அந்த தேவங்களை நடத்திச்சு காமிச்சா. ஆனா இது அதுமான முக்கியம் இல்ல, இது ரொம்ப முக்கியம். எது குறிக்கிறதுன்னா சகோதரத்துல அடையாள பாஷையில சொல்லப்பட்ட உபமார்க்கம் முடிவுக்கு வந்து அந்த நாட்களின் உபத்திரவம் சுவிசேஷத்தின் அந்த போக்குமார்க்கின் உபத்திரவம் வந்து இந்த காலங்கள் ஆரம்பிக்கும் போது இப்ப சொல்லிட்ட அந்த அடையாளங்கள வேலை நடந்துச்சு. சூரியன் ஒளி கொடாம போயிடும், சந்திரனுடைய ஒளி மங்கிடும், நட்சத்திரங்கள் மேலந்து கீழே விழுவோம், வானத்தில் சத்துவங்களே அசைக்கப்படும். இப்ப எல்லாம் நமக்கு தெரியும். இதனுடைய அடையாள அர்த்தங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 சூரியன் எது குறிக்கும் அடையாளங்கள் கொடுத்த பார்த்தோம் புரிஞ்சிருவோம். சூரியன் எது குறிக்கும் சுவிசேஷத்தின் ஒளி, சந்திரன் எது குறிக்கும் நியாய பிரமாணத்தின் ஒளி, நட்சத்திரங்கள் யார் எது குறிக்கும் அப்போர்த்தர்கள் மூலம் வந்துட்டா ஒளி. சிம்பிள். இப்ப நான் வாசிக்கும் போது அந்நாட்டில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் சேர்க்கப்படும். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். சூரியன் சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தினுடைய மைய கருத்து ஈடு பணி உண்மையிலேயே உண்மையான பரிசுத்தவான்களுக்கு அதனுடைய ஆழம் தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த கால பகுதியில அந்த ஈவை அவர்கள் பற்றி கொள்ளுகிறார். கர்த்தரேசின் வழிக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை கொடுத்து அதுவே தங்கள் ஜீவன் போல எண்ணிக்கொண்டுதான் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவ மண்டலத்தை நாம எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி மனநிலை இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இல்லைன்னா அவர் சொல்லுகிற அந்த காலத்துக்கு பின்னால. ஏன் இல்லைன்னா பாருங்க, கர்த்தரேசனுடைய ஈடுபடையினுடைய அவசியம் அது அவசியமா இல்லையாங்கிற கேள்வி எழும் அளவுக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல சில வினோதமான வஞ்சனைகள் கூட வந்து இந்த ரேசம் மீதான அந்த ஒரு விசுவாசமே நம்பிக்கை அது கிறிஸ்தவத்தில இல்லாம போயிடும். சூரியன் ஒளி கூடாது. இதுக்கு முக்கியமான காரணம் பாருங்க, அந்த எவல்யூஷன் தியரி தெரியும் இல்லையா, பரிணாமம் கொள்ளுங்க. மனுஷன் எதுல இருந்து வந்தார், புறங்கில் இருந்து வந்தார் சொல்லப்படுது. அவர் ஏற்கனவே கீழான நிலைமையில் தான் இருக்கிறார், பூரணத்துக்கு வளர்வார் என்பது அந்த 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 கொள்கை. ஆனா தேவன் மனுஷனை பரிபூர்ணமா சித்தித்தார், உண்மையிலே மனுஷன் பரிபூர்ணமான பரிபூர்ணத்திலிருந்து என்ன ஆயிட்டார், விழுந்தார். இந்த விழுந்தாள் இல்லாமல் போயிடும் எப்போ அவர் இந்த புறங்களில் இருந்து வந்தார் என்று சொல்லுவோம். சரிங்களா, விழாவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது யாரே தேவையில்லை, மீட்பர் தேவையில்லை, அதுக்கு ஒரு பயம் ஒரு அவசியமே இல்லை. ரொம்ப அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்து பேசுறா. இந்த நாட்கள் ரொம்ப கரெக்டா கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஜனங்களை அவர் தாயிட்டார், விழுந்து போயிட்டார். அது வரைக்கும் இருந்த அதே ஆனா எப்போ இந்த கருத்து வந்துச்சோ தானுடைய சந்தனமே இது பைபிளுடைய அந்த மையத்தை அந்த சந்தேகிக்கும் வகையில வந்து இன்னைக்கு மெஜாரிட்டி கிறிஸ்டியன் படிக்கிறான், பள்ளிக்கூடத்துலதான் படிக்கிறான். அவர்களுக்கு அந்த அந்த பிரமாண்ட ஏன் புரிய தவறி பண்ணா அது சின்ன குழந்த வயசுல விதைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நடைமுறைக்கு அப்பாற்பட்டது. தேவன சுத்திகள் பரிபூர்ணம் வீடு போறது கத்தர் இயேசு குறைஞ்சு குறைஞ்சில இருந்து மனுஷன் வர இனிமேல் தான் மனுஷன் பூர்ணமாகும். எப்போ இந்த இன்னைக்கு எந்த அளவுக்கு சொல்றாருன்னா சில பிரசங்க ஏதாவது பொது பேச்சாளர் பொது மேடை பேச்சாளர்கள் இந்த தைரியமா பேசுறதும் போது எப்போ இந்த சந்திரன் கூட ஒளி கொடுத்ததில்லை. நெக்ஸ்ட் என்ன ஆயிட்டு பனிரெண்டு நட்சத்திரங்கள் அந்த அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலருடைய சத்தியம் கூட அவர்களே கேட்காம போயிடுறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்லப்படுதுன்னா அப்போஸ்தலர்கள் நட்சத்திரங்கள் ஒருவேளை அவர்களுக்கு பின் அவருடைய சபையை வழி நடத்த தேவர் சில மனிதர்களை என்ன பண்றாரு பயன்படுத்துறாரு. மனிதர்களுக்கு என்னதான் பேர் வருதுன்னா நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க விலங்குகளா இருக்கிறீங்க அவ்வளவுதான் விலங்குதான் சொல்றாரு நீங்க விலக்க போறீங்களா. அப்போ இந்த சுவிசேஷத்துல மத்தவங்க எல்லாமே தேவர் பயன்படுத்துறவங்க எல்லாமே நட்சத்திரங்கள் நட்சத்திரம் பன்னெண்டு பேர் தான் எதுவும் கிடையாது. வெளிப்படுத்துற விசேஷம் ஏழு நட்சத்திரங்கள் தம்பி சொன்னாங்க. இங்க நட்சத்திரம் சொல்லும் போது பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் தான் அவங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கு கீழே வந்து அடையாளத்த தொடர்புல இலக்குகள் என்று சொல்றாரு ஆனா நட்சத்திரங்களே கிடையாது. நெக்ஸ்ட் இப்ப மாசத்துல இருக்கும் ஒருவேளை மகிமை அரசுக்கு பின்னாடி கேட்டு போது அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் எப்படி பிரகாசிப்பாங்க நட்சத்திரம் போல பிரகாசிப்பாங்க. நட்சத்திரங்கள் என்ன இருக்கு அப்போ மகிமையில போகும்போது கதை வந்து நட்சத்திரங்கள் சொல்லலாம். மாவட்டத்துல அப்போ ஒருவேளை விலங்குகளா இருந்து இந்த இருந்த உலகத்துல அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேணும். நட்சத்திரங்கள் கிடையாது ஐதிக்கு மாறி போயிருக்குது. எப்படி சுவிசேஷத்தின் ஒளி மாந்துச்சோம் பழைய ஏற்பாட்டின் ஒளி மாந்துச்சோம் அப்போதைய போதனைகளுக்கு முக்கியத்துவம் போய் அப்போதுல கள்ள நட்சத்திரங்கள் இன்னைக்கு உருவாயிட்டு அங்க போயிட்டு அன்பாடு சுவிசேஷத்த இந்த மாதிரி கள்ள அப்போதல் மாதிரி வரவங்க பத்தி நான் வசனம் இவர்கள் மார்க்கம் தப்பி அமைகிற சுவிசேஷத்துல நட்சத்திரங்கள் அப்படின்னு அப்போது அதான் யாருதான் கள்ள போதகர்கள் கள்ள உபதேசங்கள் உபதேசங்கள் உண்மை எல்லாருடைய என்று இந்த பயத்தவையில் உணரும் பொழுது அந்த ஒரு நிலையிலிருந்து கீழே அவர்கள் வராங்க. என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் இருக்கிற இடம் வந்து தயர்ந்து போகுது அசைக்கப்படுதுன்னா உதாரணம் பரவலோர வாய்ப்புக்கான தெரிந்து கொள்ளுதல் பற்றி பேசுறதை குறித்த ஒரு தெளிவான கருத்து கிடையாது. தெரிந்து கொள்ள அந்த ஆசீர்வாதத்துக்கு போகிற மற்றவர்கள என்ன திட்டம் என்பது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இதை பற்றி ஏதோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த விஷயம் அவங்களாலே என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால இப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நாங்கள் எந்த விஷயங்களை போதிச்சிட்டாங்களோ அதை பத்தி பேசுறதுக்கே வாய்க்கிறாங்க முன் வராங்க. என்ன பண்ணா சாதாரண விஷயங்களுக்கு அவங்க கவனம் போயிடுது. சாதாரண ஒரு வாழ்க்கையில எப்படி நாங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னா அந்த தெய்வீக ஊழியம் விட்டுட்டு அவர்கள் மாற்று ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சுக்காங்க. பொதுவா நல்ல குணங்களை வளர்த்து கொள்வது எப்படி உலகத்தை தைரியமா எதிர்கொள்வது எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவம் எல்லாம் வாய் வருவாங்க போட்டு நிறைவேற்றாங்க. வானர்கள் அசைக்கப்படுதுனா அவர்களுடைய இடமே முன் இருந்தது இப்ப மாறுது. இதெல்லாமே போக்குவரத்துக்கு பின்னால இப்ப நாம் இருந்துட்டு இருக்கிற காலத்துல இது ரொம்ப அருமையாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் இது பத்தி எனக்கு சொல்லிட்டு இப்ப கடைசி வருஷம் எப்படி வாங்கினீங்க
விசுவாசம் போய் பைபிள் அப்போஸ்தலர்கள் மீதான போதனை விசுவாசம் போய் ஜனங்கள் எதையோ போதிச்சுட்டு கேட்டு இருப்பாங்க. அப்போ மனுஷன் அடையாளம் உலகாரி எதுக்கு பதில் போயிட்டு இருக்காங்க கேள்வி உங்களுடைய வருகைக்கு அவங்களே கூட ஆரம்பத்துல கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம்தான் பட்டாங்க. ஆனா அடையாளம் இருந்துச்சு, அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய அர்த்தங்கள், அடையாளம் இவர்கள் ஏற்க பண்ணாலும் எதுவும் இப்ப கேட்கலாம். நீங்க இரண்டாம் முறைகள் வரும்போது என்ன இருக்கும் என்பதற்கான அந்த தீர்க்கதரிசனங்கள் அதனுடைய வெளிச்சத்தை ஒரு சிலர் புரிஞ்சு கொள்வாங்க, அதுவரைக்கும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஆனா அப்போ ஒரு சிலர் அவருடைய வருடத்திற்கான நிரூபணங்களை தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சு கொள்வாங்க. இன்னொன்னு பாபிலோன் அப்போ நியாயம் தீர்க்கப்பட ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அவர்கிட்ட வந்த உடனே இந்த ஊமைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, நிஜமானே காசு கொடுத்துட்டு காதல் கொடுத்துட்டு ஊர தேசம் போயிட்டு வராங்க, வந்தவன என்ன பண்றாங்க ஊழியர்கள் தனக்கு வாங்குறாரு போது அந்த கிறிஸ்தங்கம் நியாய தீர்ப்புக்கு உள்ளாகுது. சோ ஜட்மெண்ட் ஆஃப் பேபிலோன் கூட ஒரு முக்கியமான அடையாளம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்துல போகணும்னா கிறிஸ்தவ மண்டலம் என்ற அந்த வானத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான காட்சிகள் காணப்படும். எப்படி முதல் நிரூபணம் அது சம்பந்தமான தீர்க்க தரிசனங்கள் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்தை ஒரு சிலர் புரிஞ்சு கொள்வாங்க. அந்த வெளிச்சம் அந்த ஒரு சிலருக்கு மாற்றம் தான் உலகத்துக்கு இளவேக. எப்படி முதலாம் முறைகளுக்கும் போது அந்த கபட உத்தம இதற்கு தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு, அவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு இல்ல. அது போல தான் இப்ப கூட உண்மையான தவறுகள் உத்தம இதற்கு புரிஞ்சு கொள்வாங்க. அதே போல இந்த காலத்துல அந்த பேட்டையோடு கூட ஞானம் தீர்க்கப்பட்டு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள போயிட்டு இருக்கும். அதெல்லாம் தெரியுது எப்படி பேட்டையோடு இருக்கிறாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியுது. சோ இந்த அடையாளங்களே வாரத்துல தோன்றும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அப்பொழுது மனுஷகுமார் வரலாறு மகிமையோடு வாரத்தில் மேலே மேல் வருகிறத பூமியில் உள்ள சகல போன்றிருந்தாலும் மாம்சத்துல கத்திரேசுல பார்க்க மாட்டாங்க. எனக்கு கத்திரேசு மாம்சம் இல்ல, மாசத்துல கொள்ளை தாண்டியில வார்த்தைகள் வருகிறதை பூமியில் கட்டில கொண்டிருந்தாரும் அப்படின்னா மகாபுத்திர காலத்தின் யாரும் நாட்கள் அறிவோம் அந்த மேகங்களை குறியீடு உபகரணங்களே அந்த உபகரணங்களின் மூலமாக அவர்கள் கூட ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ தலைவர் கேள்வின்னா இதை நடந்து போது இன்னொரு காரியம் கூட நடக்கும். கஷ்டம்
வலுவாய் தொழிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தூதர்களை அனுப்புவார்.
வலுவாய் தொழிக்கும் எக்கால சத்தம் ஏதாம் எக்காலம் அந்த சத்தத்தோட தனது தூதர்களை அனுப்புவார். விசேஷம் அவருடைய ஆகையினால ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த புது சக்திகள் அவருடைய மணிகள் அவரிடத்துல சேர்க்கிற ஊழியத்தில் இருந்தாலும் ரொம்ப வல்லமே அப்படின்னு நாட்கள்ல அந்த ஆகையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சக்திகள் தான் அந்த புதர்கள். அவர்கள் மூலமே அந்த அறுவடை நடக்கும். இந்த அறுவடை ரொம்ப வினோதம், இது ரோஷமான அறுவடை. இது உலகத்துல இருந்து சபையை பிரிக்கிறது இல்ல, சபைக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படின்னா அந்த கோதுமை நிலத்துக்குள்ள உண்மையான கோதுமைக்கும் கலைக்கும் நடக்கிற ஒரு பிரிப்பு. சோ அது நிறைய இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அவளை விட்டு அப்படின்னா அவள் வந்து இது உலகம் கிடையாது, நேரம் இருக்குது. இது ஒரு செப்பரேஷன் இன்சைட் த சர்ச் சபைக்கு உள்ள. சோ உண்மையான கோதுமை கலைக்கும் நடக்கிற இருக்கும். அவருடைய சம்பத்தை கூட்டி சேர்க்கிற நாளா அது இருக்கும். இது வந்து சுவிசேஷத்துக்கு அறுவடை. சோ அப்ப வருஷம் வாங்க தூரை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அறுவடையும் அந்த சமயத்துல நடக்கும் என்பதை பற்றி அதுல சொல்றாங்க. சோ 23 வசனத்துல 31 வசனம் வரைக்கும் எப்படி அந்த சுவிசேஷ் யுகம் அதனுடைய முடிவு, அந்த முடிவுல கிரேசனுடைய வழக்கை பற்றினா வஞ்சனைகள் கள்ளக்கருத்துகள் போன்ற நெக்ஸ்ட் மாதங்கள போன்ற சில வினோதமான அடையாளங்கள் அதனுடைய பெற்றோரை மற்றும் ஆதிக்குரிய நிறைவேறுதல் அதற்கு மனுஷகுமாரனுடைய அந்த அடையாளம் சோ அதை தொடர்ந்து அந்த அறுவடை நிறைவேறுவது எல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ இது நாம ஒரு பெரிய பகுதி முடிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நாம் முடிப்போம் 32-53 வசனங்கள். சோ இது ரொம்ப அருமையான வசனம் பகுதி. நான் படித்தோம்னா இருக்கும் சில நேரம் இல்லை, ஏன்னா இந்த பகுதியில தான் இரண்டாம் வகையினுடைய ஒரு அருமையான அடையாளமா எஜமான் வரும்போது உண்மையும் படிக்க முன்னாடியே எப்படி நான் எக்ஸ்பேர் இருப்பான் எல்லாமே பார்த்து நான் சொல்லி பாருங்க.